அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நண்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று கர்த்தர் யோசுவாவை நோக்கி கூறினார். இந்த காலை வேளையில் தேவனுடைய வழிநடத்துதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
பிரியமானவர்களே, இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இந்த நிகழ்ச்சிகள் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்றால் அதை குறித்து எங்களுக்கு தெரிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். உங்களோடு கூட மகிழ்ச்சி அடையவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்நாட்களிலே நாம் யோவானிலிருந்த சுவிசேஷத்தை கற்று வருகிறோம். இன்று யோவான் 2:13 முதல் சிந்திக்கப் போகிறோம். யோவான் 2 ஆரம்பத்திலே அவர் கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு போனார் என்று வாசித்தோம். பின்னர் அந்த திருமணத்திற்கு பிறகு கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள் என்று வாசித்தோம். இப்பொழுது அவர் எருசலேமிலே இருக்கிறார். யோவான் இதை எழுதும்பொழுது யூதருடைய பஸ்கா பண்டிகை என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட காலத்திலே அது கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை அல்ல. யாத்ராமும் 12:27 கர்த்தரே அதை கட்டளையிட்டார். வெறும் பஸ்கா பண்டிகை அர்த்தமில்லாத ஒரு விருந்தாக, ஒரு சடங்காச்சாரமாகவே இருந்தது. அந்த பஸ்கா பண்டிகை யாரை குறித்து பேசியதோ அவர் வந்துவிட்டார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலன் பவுல் 1 Cor 5:7 சொல்லியிருப்பது போல, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு விட்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து எருசலேமிற்கு செல்கிறார். இது அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப காலம் அல்ல, ஒருவேளை முதலாவது ஆண்டின் இறுதி காலங்களாய் இருக்கலாம். எல்லா யூத ஆண்களும் வருடத்திற்கு 3 எருசலேமிற்கு செல்ல வேண்டும். முதலாவதாக பஸ்கா பண்டிகையின் சமயத்திலே, 2வதாக பெந்தேகோஸ்தே பண்டிகையின் சமயத்திலே, 3வதாக கூடார பண்டிகையின் சமயத்திலே. இந்த பஸ்கா பண்டிகை ஏப்ரல் மாதத்திலே கொண்டாடப்பட்டது. எனவே ஏற்கனவே நாம் பார்த்தது போல யோவான் எந்த ஊரிலே எந்த சமயத்திலே இயேசு இருந்தார் என்பதை தெளிவாக கூறுகிறார். இப்பொழுது இங்கே நாம் பார்ப்பது போல இயேசு தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். இதை 2 அவர் செய்தார். அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே 1, 2வதாக அவருடைய ஊழியத்தின் இறுதி காலத்திலேயும் தேவாலயத்தை சுத்திகரித்தார். பாருங்கள், யோவான் 2:14, தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு, அங்கே மிருகங்களையும் புறாக்களையும் விற்கிறவர்களாகவும் பணம் மாற்று செய்கிறவர்களாகவும் இருந்தார்கள். அவருடைய வியாபாரத்திலே அங்கே ஆலயத்திற்குள்ளே விற்கப்படும் பணத்தை தான் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். வேறு எந்த பணத்தையும் அவர்கள் பயன்படுத்த முடியாது. அவர்கள் கொண்டு வருகிற பணத்தை காணிக்கையாகவும் கொடுக்க முடியாது. இதற்காக காசுக்காரர்கள் கடை வைத்திருந்தார்கள். வெளியே இருந்து கொண்டு வருகிற பணத்தை அங்கே கொடுத்து தேவாலயத்திலே மட்டும் பயன்படுத்தக்கூடிய காசை அவர்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுதும் நல்ல லாபத்தை எடுத்துக் கொண்டார்கள். ஒருவேளை வெளிநாட்டிற்கு சென்று திரும்பி வந்தவர்கள் இதை அறிந்திருக்கலாம். வெளிநாடுகளிலே பயன்படுத்தப்படும் பணத்தை மாற்றுவதற்காக நாம் செலவு செய்யும் பணத்தை விட அதை மீண்டுமாக நமக்கு தேவையான பணத்திற்காக மாறுதல் செய்யும் பொழுது மிக குறைந்த அளவே நாம் பெற்றுக் கொள்கிறோம். அங்கே அன்று தேவாலயத்திலே அவ்வாறுதான் இருந்தது. ஏன் இந்த விதமான ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார்கள்? ஏனென்றால் சமயத்தை அவர்கள் எளிதாக எடுத்துக் கொண்டார்கள். ரோம சாம்ராஜ்யத்திலே பயன்படுத்தப்பட்ட பணத்தை பெற்றுக்கொண்டு யூத தேவாலயத்திலே மட்டும் பயன்படுத்தப்படும் பணத்தை கொடுத்தார்கள். ஏனென்றால் ரோம அரசாங்கம் பயன்படுத்திய பணத்திலே ராயனுடைய சொரூபம் இருந்தது. எனவே தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு நன்மை செய்வது போல அதை அவர்கள் செய்து வந்தார்கள். அவர்கள் சமயத்தை எளிதாக்கியது மட்டுமல்ல, அதை தரக்குறைவாக மாற்றிவிட்டார்கள். அருமையானோர்களே, ஆலயத்திலே பணத்தை குறித்து நாம் அதிகம் அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. பிச்சை எடுப்பது போல சபை மக்களிடத்திலே கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் சிலர் தேவாலயத்தையும் கர்த்தருக்கடுத்த காரியத்தையும் மிக சாதாரணமாக நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் எச்சரிக்கை ஒலி எழுப்ப வேண்டியதும் அவசியமானதாயிருக்கிறது. அன்று எருசலேம் தேவாலயத்திலே அவர்கள் மிருகங்களையும் விற்றார்கள். இவ்வாறு பலிக்கான மிருகங்களை விற்றதிலேயும் நல்ல வருமானத்தை பெற்றுக் கொண்டார்கள். பலி செலுத்தப்படுவதற்கான காளைகளையும் ஆடுகளையும் வளர்த்து வந்து சரியான நேரத்திலே அதை விற்று பணம் சம்பாதித்தார்கள். இன்றைக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். யோவான் 2:15-17 வசனம் வரை பாருங்கள். கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறமே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் கடுமையானவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை சித்திரமாக வரைந்திருக்கிற அநேக படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றால், அவர் மெலிந்து பலனற்றவராக சோகை பத்தியவராய்ப் போல வரைந்திருப்பார்கள். ஏனென்றால் அந்த ஓவியர்கள் இயேசு யார் என்பதை அறியாதவர்களாய் வரைந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சம்பவம் நடந்தபொழுது அவருடைய சீஷர்களுடைய மனதிலே உடனடியாக வந்தது பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு வசனம். அது என்ன? உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அருமையானவர்களே, இது சங்கீதம் 69:9 சொல்லப்பட்டிருக்கிறது. இது புதிய ஏற்பாட்டிலே 17 முறை திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக யோவான் 15:25 19:28-29 வசனங்களிலேயும் நினைவு கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, சங்கீதம் 22, சங்கீதம் 89, சங்கீதம் 119, 118 இவை புதிய ஏற்பாட்டிலே நினைவு கூறப்பட்ட சங்கீதங்களாகும். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடக்கும்பொழுது உடனடியாக நம்முடைய நினைவிற்கு வருவது என்ன என்பதை சற்றே யோசித்து பார்க்க வேண்டும். அந்த நிகழ்ச்சிக்கு நாம் எப்படி எதிர்த்து நிற்கலாம் என்று யோசிக்கிறோமா, அல்லது ஏன் இது சம்பவிக்கிறது என்ற கேள்விக்குறியுடன் இருக்கிறோமா, அல்லது ஏதாவது ஒரு வேத வசனம் நம்முடைய நினைவிற்கு வருகிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். நம்முடைய உள்ளமும் நம்முடைய மனதும் வசனங்களினாலே நிறைந்திருக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும் ஒவ்வொரு சம்பவங்களுக்கு ஏற்ற வேத வசனமே முதலாவது நம்முடைய நினைவிற்கு வரும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் அது சிறப்பான ஒன்று. அப்படிப்பட்ட வசனங்கள் நினைவு கூறப்படும் பொழுது அந்த வசனங்கள் மூலமாய் ஆண்டவர் நம்மை ஆற்றுவார், தேற்றுவார், நம்மை வழி நடத்துவார், நம்மை உற்சாகப்படுத்துவார், நமக்கு எச்சரிப்பையும் கொடுப்பார். யோவான் 2:18-19 வசனங்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். இங்கே இடித்து போடுங்கள் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை லூவோ என்பதாகும். இதன் பொருள் கட்டவிழ் என்பது. இங்கே இயேசு கிறிஸ்து தமது சொந்த மாம்ச சரீரத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். வசனம் 20 பாருங்கள். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அந்நாட்களில் இருந்தது ஏரோது கட்டிய ஆலயம். அப்பொழுது அது கட்டப்பட்டுக் கொண்டிருந்தது. 46 வருடங்களாக அது கட்டப்பட்டுக் கொண்டே இருந்தது. இங்கே எபிரேய வார்த்தைகள் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை கவனிக்க நாம் தவறிவிடக்கூடாது. 14-15 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்திகரிப்பதை குறித்து சொல்லும்பொழுது தேவாலயத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஹீரான் என்பது. இது தேவாலய முழுமையையும் குறிக்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சுத்தம் செய்தபொழுது குறிப்பாக வெளிப்பிரகாரத்தை அவர் சுத்தம் செய்தார். இயேசு கிறிஸ்து 19 வசனத்திலே சொல்லும்பொழுதும், யூதர்கள் அதை திரும்ப 20 வசனத்திலே சொல்லும்பொழுதும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நாவோஸ். இது ஆலயத்தின் உட்பிரகாரத்தை குறிக்கிறது. இந்த வார்த்தை சரீரத்தை குறித்தும் கூற பயன்படுத்தப்பட முடியும். அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 6:19 வசனத்திலே அவ்வாறு பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது, பரிசுத்த ஸ்தலம் என்பது கைகளினால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல, நம்முடைய சரீரம் என்பதை குறிப்பதற்காக அவர் அங்கே இதை பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது, தூய ஆவியானவர் வாசம் பண்ணும் ஸ்தலம். எனவேதான் இயேசு இந்த தேவாலயத்தை இடித்து போட்டால் 3 நாளைக்குள்ளே எப்படி கட்டுவார் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தனது சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசுகிறார். யோவான் 2:21 வசனம், அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர்கள் தேவாலயத்தை இடித்தால் அவர் அதை எழுப்புவார். இங்கே அவர் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை எகிரோ. இதை இயேசு இந்த சுவிசேஷத்திலே 5 இடங்களிலே பயன்படுத்தியிருக்கிறார். இதன் உண்மையான பொருள் என்னவென்றால், வெளிக்கச் செய்வது என்று சொல்லலாம். ஒவ்வொரு முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் பொழுதும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்ட சம்பவத்தோடு இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலன் பவுலும் அந்தியோகியாவிலே அவர் பிரசங்கிக்கும்பொழுது 4 முறை இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. இதே வார்த்தை லாசர் உயிரோடு எழுப்பப்படும் பொழுது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் வெளித்தெழச் செய்வது அல்லது வெளித்தெழும்புவது. தனது சரீரமாகிய தேவாலயத்தை குறித்து அவர் பேசும்பொழுது இந்த கருத்தை கொண்டே அவர் பேசினார். ஆனால் சீஷர்கள் அவருடைய உயிர்த்தெழுதல் வரை அதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பின்னர்தான் நினைவு கூர்ந்தார்கள். யோவான் 2:22 அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். இப்பொழுது மிக ஆர்வம் தரக்கூடிய ஒரு பகுதிக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். யோவான் 2:23 தொடர்ந்து 3 நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் அந்த நிக்கோதேமுவின் சம்பவத்தை முழுமையாக புரிந்து கொள்ளலாம். இவை எல்லாமே எருசலேமிலே பஸ்கா பண்டிகையின் காலத்திலே நடைபெற்ற சம்பவங்கள். யோவான் 2:23 பாருங்கள். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் அநேகர், சச்ச, மக்கள் எப்படி அவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறார்கள்! இது எத்தனை அற்புதமானது என்று கூறலாம். ஆனால் அது அற்புதமான ஒன்று அல்ல, பிரியமானவர்களே. ஏனென்றால் அது ரட்சிப்பிற்கு ஏதுவான விசுவாசம் அல்ல. இயேசு செய்த அற்புதங்களை பார்த்து அவர்கள் வெறுமனே அதை ஆமோதித்து தலையை ஆட்டினார்கள், அவ்வளவுதான். தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள். யோவான் 2:24-25 அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாயிருக்கவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியத்தை நாம் பார்க்கும்போது அவர்கள் மேல் அவர் விசுவாசம் வைக்கவில்லை. கவனித்தீர்களா? அவர்கள் அவரை விசுவாசித்தார்கள், ஆனால் அவர் அவர்களை விசுவாசிக்கவில்லை. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால், அவர்களுடைய விசுவாசமானது ரட்சிப்பிற்கு ஏதுவான விசுவாசம் அல்ல. அதை இயேசு அறிந்து கொண்டபடியினாலே அவரும் அவர்களை நம்பவில்லை. அவருடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கும் வெளியே நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற எல்லாரும் ரட்சிப்பிற்கு ஏதுவான விசுவாசம் வைத்தவர்களாக இல்லை. நீங்கள் அவரை நம்புகிறேன் என்று சொல்லும்பொழுது அதன் பொருள் என்ன? நற்செய்தி நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை நீங்கள் நம்புகிறீர்களா? முக்கியமாக கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காக மரித்த உங்களுடைய இரட்சகர் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் நீதிமானாய் இருப்பதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்புகிறீர்களா? நித்தியத்தை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் உங்களுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை அவர் மட்டும்தானா? இந்த கூட்டத்து மக்கள் ஆர்வமுள்ளவர்களாயிருந்தார்கள். அவர் அற்புதங்களை செய்தபொழுது ஆசையோடு பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் அற்புதங்களை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை நம்பவில்லை. அவருடைய விசுவாசம் உண்மையான விசுவாசம் அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? அவர் எல்லா மனுஷரையும் அறிந்திருந்தார். மனிதனுடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். மனிதனை குறித்து யாரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ளும் என்ன இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலே நீங்களும் எதை குறித்து அதிகமாக சிந்திக்கிறீர்கள், எதற்காக அதிகமாக முயற்சி எடுக்கிறீர்கள், எது உங்கள் வாழ்க்கையின் பிரதானமான மதிப்பீடு, இவை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். சொல்ல வேண்டுமென்றால், அந்த கூட்டத்திற்கு அவர் தன்னை அர்ப்பணிக்கவில்லை. நிக்கோதேமு அன்று இரவு இயேசுவை சந்திக்க வந்தபொழுது அவர் தன்னை பரிபூர்ணமாய் அவனுக்கு ஒப்படைத்தார். ஏனென்றால் அந்த மனிதனுடைய விசுவாசம் உண்மையானதாய் இருந்ததை அவர் அறிந்திருந்தார். இங்கே அதிகாரம் பிரிக்கப்பட்டதாயிருந்தாலும் எருசலேமிலேயே நடைபெறுகிற மற்றொரு சம்பவத்தை தான் யோவான் 3 தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். கவனிங்கள், யோவான் 3:1 யூதர்க்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். இந்த மனிதன் அந்த கூட்டத்தை விட்டு வேறுபடுத்தப்பட்டவனாயிருந்தான். இயேசு அந்த கூட்டத்தை நம்பவில்லை. ஏனென்றால் அவருடைய விசுவாசம் உண்மையானதல்ல. ஆனால் நிக்கோதேமு உண்மையான இருதயத்தோடு அவரை தேடி வந்த மனிதன். இந்த நிக்கோதேமுவை குறித்து இந்த வசனத்திலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அவன் ஒரு பரிசேயன். இவ்வாறு சொல்லும்பொழுது இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்திலே முக்கியமான நபர்களிலே இவனும் ஒருவனாயிருந்தான். அவர்கள் பழைய ஏற்பாட்டை பரிபூர்ணமாய் விசுவாசித்தார்கள். மேசியா வருவதை அவர்கள் விசுவாசித்தார்கள். அற்புதங்களை அவர்கள் விசுவாசித்தார்கள். உயிர்த்தெழுதலையும் அவர்கள் விசுவாசிக்கிறவர்களாயிருந்தார்கள். இந்த நிக்கோதேமுவும் அப்படிப்பட்ட ஒரு பரிசேயன். அது மட்டுமல்ல, அவன் யூதர்கள் மத்தியிலே ஒரு அதிகாரியாகவும் காணப்பட்டிருக்கிறான். சொல்லப்போனால் இவன் 3 வகையான முகமூடிகளை அணிந்திருந்தான் என்று சொல்லலாம். இன்றைய நாகரிக மனிதர்களுடைய சித்திரமும் இப்படியே இருக்கிறது. பரிசேயர்களை சந்தித்தபொழுது பரிசேயர்களுக்கு பரிசேயனை போல நடந்து கொள்வான். பரிசேயர்களோடு இருப்பதை விட்டுவிட்டு தெருவிலே ஜனங்கள் மத்தியிலே அவன் செல்லும்பொழுது அவன் வருவதைக் கண்டு மக்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். ஏனென்றால் நீளமான அங்கி தரித்தவனாக ஒரு அதிகாரியாய் அவன் செல்லுகிறான். அப்பொழுது அவனை குறித்து எல்லாரும் புகழ்ந்து பேசுவார்கள். அப்பொழுது அவன் சந்திக்கிற மனிதர்களோடு வித்தியாசமான முறையிலே உறவு கொள்வான். ஆனால் அவனுடைய பெயர் நிக்கோதேமோ. ஆனால் இந்த இரண்டு சூழ்நிலைகளையும் விட உண்மையில் அவன் வித்தியாசமானவனாய் இருந்தான். இன்றைக்கும் அநேக மனிதர்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். அநேக ஸ்தாபனங்களுக்கு பொறுப்பாயிருப்பார்கள். சங்கங்களிலே தலைவர்களாயிருப்பார்கள். காலையிலே அலுவலகத்திற்குள்ளே செல்வார்கள். எல்லாரும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வணங்கி எழுந்து நிற்பார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் உண்மையாக அவரை அவர்கள் அறியவில்லை. பின்னர் அந்த மனிதர் அலுவலகத்தை விட்டு சென்று தன்னோடு வியாபாரத்திலே தொடர்புள்ள அநேக மனிதர்களை சந்திக்கிறான். வியாபாரத்தை குறித்து கேட்கும் பொழுது மிகவும் சிறப்பானது என்று சொல்வான். பின்னர் மதியம் கேளிக்கை சங்கங்களிலே மற்றவர்களோடு உணவு அருந்து செல்வான். அங்கே உள்ளே சென்றவுடனே அவன் மிக வித்தியாசமானவனாகிறான். அங்கே இருக்கிற சாதாரண மனிதர்களோடும் இணையாக இணைந்து விடுகிறான். அவனோடு விளையாடுகிறவர்கள் அவனை அறிந்திருக்கிறோம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்களும் அவனை அறியவில்லை. அவனுடைய பெயரை சொல்லி ஒருவேளை அவர்கள் கூப்பிடலாம். அங்கே வித்தியாசமான ஒரு சூழல், அது வித்தியாசமான ஒரு உறவு. அங்கேயும் வியாபாரத்தை குறித்து யாரும் கேட்டால் அட்டே அப்பா எல்லாம் சிறப்பா இருக்கிறது என்பான். ஆனால் மாலையிலே வேலை முடிந்த பிறகு வீட்டிற்கு வருகிறான். கதவை திறக்கிறான். உடையை கலற்றுகிறான். அவனுடைய நாற்காலியிலே உட்கார்கிறான். இங்கே அவன் இப்பொழுது மிகவும் வேறுபட்ட ஒரு மனிதனாயிருக்கிறான். அவனுடைய மனைவி அங்கே வருகிறாள். அவனை பார்க்கிறாள். இப்பொழுது சோர்ந்து போனவனாக எல்லா முகமூடிகளையும் கலற்றினவனாக உட்கார்ந்திருக்கிறான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, என்ன என்ன ஆனது? வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கிறது? நஷ்டமாயிருக்கிறதா? பிரச்சனையா என்று கேட்கும் பொழுதுதான், ஆமாம், வியாபாரம் நாட்டம் எடுக்கிறது என்று உண்மையான நிலையை சொல்லுகிறான். அருமையானவர்களே, நம்மிலே பலரும் வெவ்வேறு இடங்களிலே இருக்கும் பொழுது வெவ்வேறு மனிதர்களாக காட்சியளிக்கிறோம். ஆனால் தனித்திருக்கும் பொழுதே நம்முடைய உண்மையான நிலைமையை நாம் உணர்கிறோம். யோவான் 3:2 பாருங்கள். அவன் ரா காலத்திலே இயேசுவனிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இப்பொழுது நிக்கோதேமோ தனது ஒரு முகமூடியை அணிந்தவனாய் இயேசுவினிடத்திலே வருகிறான். நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் என்று ஒரு கூட்டத்தின் சார்பாக பேசுகிறான். யார் அந்த கூட்டத்தினர்? அவர்கள்தான் பரிசேயர்கள். அவன் உண்மையான ஒரு புகழ்ச்சியோடு இயேசுவண்டை வருகிறான். அவன் மாய்மாலம் செய்யவில்லை. எல்லா பரிசேயர்களுமே இவர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். அவன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசும்படியாய் வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் பரிசேயர்கள் ரோம அதிகாரத்தை முறித்துவிட்டு பரலோக ராஜ்யத்தை சீக்கிரமாக ஸ்தாபிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அது நடப்பதாக தெரியவில்லை. இங்கே இப்பொழுது பெயர் பிரஸ்தாபமான ஒரு மனிதர் இருக்கிறார். எண்ணற்ற மக்கள் அவரை பின் செல்கிறார்கள். எனவே அவரை பயன்படுத்தி தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றலாமா என்ற யோசனையோடு கூட வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று பேசி அவரிடத்திலே வருகிறான். எதற்காக இவ்வாறு அவன் செல்கிறான் என்றால், ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று இயேசு செய்த அற்புதங்களை புகழ்ந்து பேசுகிறான். அவன் அவருடைய அற்புதங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியவனாய் இருந்தான். அருமையானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை சில வேத சாஸ்திர கல்லூரிகளிலே இருக்கும் பேராசிரியர்களுக்குத்தான் இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை குறித்து சந்தேகம் வருகிறதே ஒழிய, அவருடைய காலத்திலே அவரோடு இருந்த அவருடைய நண்பர்களுக்கோ அவருக்கு எதிர்த்து நின்றவர்களுக்கோ கூட அவருடைய அற்புதங்களை குறித்து சந்தேகம் வரவில்லை. யோவான் 3:3 பாருங்கள். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இந்த காரணத்திற்காகவே அவன் பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசுவினிடத்தில் பேசும்படியாய் வந்தான். ஏனென்றால் மற்றபடி இயேசு கிறிஸ்து நேரடியாக இந்த காரியத்தை குறித்து பேச முடியாது. அவர் எல்லாருடைய இருதயத்தையும் அறிந்திருக்கிறவர். எனவே அது தொடர்பான காரியங்களை குறித்தே அவர்களோடு பேசுவார். எனவேதான் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று எடுத்த எடுப்பிலே தெளிவாய் சொல்லிவிட்டார். இவன் ஒரு பிரஸ்தாபமான பரிசேயனாய் யூதர்களுக்குள்ளே தலைவனாயிருந்தாலும் அவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்பதை கூறிவிட்டார். இந்த வார்த்தைகள் அவனை உலுக்கியது. எனவே இப்பொழுது அவன் பரிசேயர்களுக்குரிய முகமூடியை அகற்றிவிட்டு யூதர்களின் அதிகாரியான ஒரு முகமூடியோடு நிற்கிறான். பாருங்கள் யோவான் 3:4. அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாந்தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு கூறினார். மறுபடியும் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை அனோதன். இதன் பொருள் மேலிருந்து என்பதாகும். ஆனால் இந்த நிக்கோதேமு இயற்கையான பிறப்பை தவிர வேறு எதையும் சிந்திக்க முடியாதவனாக இருந்தான். ஆனால் உடனடியாக அவன் தனது அடுத்த முகமூடியையும் கழற்றினவனாக, பரிசேயன் என்ற முகமூடியை கழற்றினவனாக, இது எப்படி என்ற கேள்விக்குறியை எழுப்புகிறான். இயேசு கிறிஸ்து சரீரப்பிரகாரமான பிறப்பை குறித்து இங்கே பேசவில்லை, அவர் ஆவிக்குரிய பிறப்பை குறித்து சொல்கிறார். ஆனால் இந்த ஆவிக்குரிய பிறப்பை குறித்து நிக்கோதேமுவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அதை அறிந்து கொள்ளும் ஆவிக்குரிய அனுபவம் அவனுக்கு இல்லை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நாமும் எத்தனையோ ஆண்டுகளாக திருச்சபையின் அங்கமாக இருந்தாலும், ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்கிறவர்களாக இருந்தாலும், பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமென்றால் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன? நம்முடைய குறை குற்றங்களை ஆண்டவர் உணர்த்தும் பொழுது அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டு நாம் வந்த பாதையிலிருந்து நேர் எதிர் பாதையிலே செல்ல தீர்மானம் செய்து நாம் திரும்பி நடக்கும் பொழுது நாம் மறுபடியும் பிறக்கிறவர்களாயிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கங்கள் மாறுகிறது, நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள்கள் மாறுகிறது. இயேசுவே நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றிற்கு எல்லாமுமாக இருக்கிறார். அப்படி மாற்றம் பெறும்பொழுது அந்த புதிய ஜீவனை அவருக்குள்ளே பெற்றுக் கொள்கிறவர்களாயிருக்கிறோம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்பதை எங்களுக்கு நினைப்பூட்டிருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற யார் யாருடைய வாழ்க்கையிலே மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக இன்றைக்கு நாங்கள் குறிப்பாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உண்மையாகவே பாவத்தை குறித்த ஒரு துக்கத்தையும், பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்கிற வாஞ்சையையும் நீர் கொடுத்தருளும். வாஞ்சியுள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் வழிகளை திறந்து கொடுக்கிறீர் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அவருடைய பாவத்திற்காகவும் சிலுவையிலே மாண்டீர் என்பதை பூரணமாய் விசுவாசிக்க அவர்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கும் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே என்று தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு நேராக திருப்புகிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய கிருபைகளை, உம்முடைய வழிநடத்தலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
உலகில் பாவ பாரத்
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். நீதிமொழிகள் 22:4. நீதிமொழிகள் 22:4.